쳐본 거야.
முத்துப்ளூசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமம் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 முதல் வான் அலைகளின் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி புத்தமிழ் ஓசையை செவியமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்வான இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று 13 May சனிக்கிழமை 2026 நிகழ்ச்சியிலே என்றும் வழமை போன்று முதலில் இடம்பெறும் இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் செங்கோன்மை என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்பா. குடிபுறங் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். குடிபுறங் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். குடிமக்களை பிறர் துன்புறுத்தாமல் பாதுகாத்து அவர்களை தானும் அன்போடு பேணி காப்பாற்றி தவறு செய்பவர்களை தண்டித்து நல்வழிப்படுத்துவது ஆட்சியாளரின் கடமையாகும். அவ்வாறு தண்டிப்பது ஆட்சியாளருக்கு பழியாகாது. களங்கமோ பழியோ தராத முறைமையான தொழிலாகும் என விளக்கம் தருகின்றனர். குடிகளை காத்தலும் பேணி பாதுகாத்தலும் அரசின் கடமை. குடிமக்களில் சிலர் மேற்கொள்ளுகின்ற குற்றத்திற்காக தண்டனை வழங்குதல் இயல்பான ஆட்சி தொழிலே ஆகும். ஒரு குடியால் இன்னொரு குடிக்கு தீங்கி நேராதவாறு கண்காணித்தலும் அரசின் கடமையாகும். தாம் சார்ந்த மக்களுக்கு சார்பாகவும் மற்றோருக்கு எதிராகவும் செயற்படுதல் அறமன்று என்பர் கற்றறிந்தோர். குற்றம் செய்தோரை தண்டிப்பதை குற்றம் கடிதல் அதாவது ஒருத்தல் முறை என்பார் பரிமேலழகர் அவர்கள். குடிபுறங் காத்தோம்பி என்னும் தொடருக்கு சில தீயோரின் குற்றம் கடிதலும் நல்லோரான குடிகளை காத்தலின் பொருட்டு என்பது பெறப்படும் என குறிப்பிடுகின்றார் பாவாணர் அவர்கள். குடிமக்களை பாதுகாத்து துணை நிற்பதும் குற்றம் செய்தோர் எவராயினும் தனக்கு இழுக்கு வரும் என்று கருதாமல் தண்டனை வழங்குவதும் அரசின் கடமையாகும். நடுநிலை நின்று நேர்மை தவறாத முறையில் ஆட்சி செய்வது அறத்தின் ஆட்சியாகும். குடிபுறங் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இந்த வாரத்தின் சிறப்பு கண்ணோட்டம் தென்னிந்திய தமிழ் திரைப்பட துறையிலே மிகவும் மறக்க முடியாத சிறந்த ஒரு ஆளுமையாக கருதப்படுகின்ற இயக்குநர்களுக்கெல்லாம் இமயமாக கருதப்பட்ட திரு இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய இவ்வுலக வாழ்வை நீத்திருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே அவர் தொடர்பான விசேடமான சிறப்பு தகவல்களோடு வான் அலைகளினூடாக உங்களை வந்து சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பூ அருள்தாசன் அவர்கள்.
தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் 1941 July 17 பிறந்தவர் பாரதி ராஜா. அவரது இயற்பெயர் சின்னச்சாமி. சினிமா மீதுள்ள ஆர்வத்தால் சென்னைக்கு வந்த பாரதி ராஜா இயக்குனர் வி புள்ளையாவிடம் உதவியாளராக பணிபுரியும் வாய்ப்பு கிடைத்தது. அதன் பின்னர் பிரபல கன்னட திரைப்பட இயக்குனரான புட்டண்ணாவிடம் சேர்ந்து சினிமாவின் நுணுக்கங்கள் அத்தனையும் கற்றுக்கொண்டார். ஸ்டுடியோக்களின் 4 சுவர்களுக்குள் இருந்தும் நாடகத்தனமான வசன அமைப்புகளில் இருந்தும் விடுவித்து நிஜமான மனிதர்களோடும் மண் வாசனையோடும் படப்பிடிப்பை கிராமங்களுக்கு கொண்டு சென்றவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். சினிமா எல்லையை வியாபித்து தான் முதல் முதலாக இயக்கிய 16 வயதிலே படம் மூலம் இயற்கை எழில் கொஞ்சும் கிராமங்களுக்கு கட்டி இழுத்து சென்று இயக்குனர் இமயமாக உயர்ந்து நின்றார். கமல் ரஜினி ஸ்ரீதேவி கூட்டணியில் வியத்தகு கிராமத்து பாணியில் கொடுத்து தமிழ் திரையுலகில் அடியெடுத்து வைத்த பாரதி ராஜா அடுத்தடுத்து இயக்கிய அத்தனை படங்களும் அவரது தனி முத்திரை பதிக்க காவியங்களாகும். இசைஞானி இளையராஜாவின் இசையில் 16 வயதிலே பாடல்கள் பெரு வெற்றி பெற்றது. அவர் முதல் முதலில் திரையில் பாடிய பாடல் சோளம் விதைக்கையிலே சொல்லிப்புட்டு போற பொண்ணு, செவ்வந்தி பூ முடித்த சின்னக்கா செய்தி என்னக்கா, நீ சிட்டாட்டம் ஏன் சிரிச்சு செல்லக்கா முத்து பல்லக்கா. கவிஞர் வைரமுத்துவை திரைப்பட கவிஞராக அறிமுகப்படுத்தியவர் பாரதி ராஜா அவர்கள். வைரமுத்து அவர்கள் எழுதிய நிழல்கள் படத்தில் இடம்பெற்ற பாடல் இசைஞானி இளையராஜா இசையில் வெளிவந்த பொன் மாலை பொழுது. இலங்கை வானொலி இசை தீர்வு மக்கள் தெரிவில் முதல் இடத்தில் மிக நீண்ட காலம் இருந்தது யாவரும் அறிந்ததே. அதே படத்தில் இடம்பெற்ற பூங்கதவே தாழ்திரவாய் பாடல் இலங்கை வானொலி பொங்கும் பூம்புணலில் நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒழித்து இசை பிரியல்களை மகிழ்வித்தது. அந்த காலத்தில் பாரதி ராஜா இயக்கிய வேதம் புதிது படத்தின் மூலம் சமூகத்தில் நிலவும் சாதிய படி நிலைகளை சாட்டையாடி வசனங்களால் கேள்வி எழுப்பினார். தனது சாதி பெயர் தாங்கிய ஊர் தலைவரை காட்சிப்படுத்தி அவரது கன்னத்தில் வசனங்களால் விளாசிய பெருமைக்குரியவர் பாரதி ராஜா. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை வெள்ளந்தியான கிராமத்து பெரிய மனுஷன் வேடத்தில் தோன்ற வைத்து முதல் மரியாதை செய்தவர் பாரதி ராஜா. முதல் மரியாதை படத்தில் ஒவ்வொரு காட்சி அமைப்பிலும் பாரதி ராஜாவின் திறமை வெளிப்பட்டிருக்கும். ஒரு வயது கடந்த காதலை விரசமில்லாமல் வித்தியாசமாக காட்சிப்படுத்தி இருப்பார் இயக்குனர் பாரதி ராஜா. வெட்டி வேறு வாசம் வெடல புள்ள நேசம் பூவுக்கும் வாசம் உண்டு. 80களின் இளைஞர்களில் மனதில் இன்றும் நிழலாடும் திரைப்படம் கிழக்கே போகும் ரயில். நடிப்பு ராட்சசி என்று அழைக்கப்படும் ராதிகாவை அறிமுகப்படுத்தியவர் பாரதி ராஜா. தாய்மாமன் பெருமையை உயர்த்து பிடித்த கிழக்கு சீமையிலே விதவை மறுமணத்தை உரக்க சொன்ன பசும்பொன் என்ற ராதிகாவின் நடிப்பு பரிமாணத்தை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி சென்றவர். மதம் கடந்த காதலை வளர்த்த அலைகள் ஓய்வதில்லை படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு கார்த்திக் ராதா மற்றும் மண்வாசனை படத்தின் மூலம் பாண்டியன் ரேவதி ஆகியோரையும் அறிமுகப்படுத்தியவர். பட்டி தொட்டி எங்கும் அன்று ஒலித்த அலைகள் ஓய்வதில்லை திரைப்பட பாடல் இசைஞானியின் இன்னொரு வெளிப்பாடு. இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடு, அலைகள் உரசும் கரையில் இருப்பேன் உயிரை திருப்பி தந்துவிடு. கருத்தம்மா திரைப்படத்தின் மூலம் பச்சிளம் பெண் குழந்தைகள் கள்ளிப்பால் கொடுத்து கொல்லப்படும் அவலத்தை பட்டவர்த்தனமாக்கிய அசாத்திய துணிச்சலுக்கு பாரதி ராஜாவுக்கு தேசிய விருது கிடைத்தது. புதுமை பெண் மற்றும் கருத்தம்மா ஆகிய படங்களில் பெண்ணை அடிமையாக்கும் ஆணாதிக்க சமூகத்தை செவிட்டில் அறைந்தால் போல் காட்சிகளை வடியமைத்தவர். தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு இந்தியிலும் சில திரைப்படங்களை இயக்கிய பாரதி ராஜாவுக்கு முதல் தேசிய விருது சீதா கூக சிலுக்கா என்ற தெலுங்கு திரைப்படத்திற்காக கிடைத்தது. தொடர்ந்து முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா, அந்திமந்தாரை, கடல் பூக்கள் என 6 தேசிய விருதுகளை வென்ற இயக்குனர் பாரதி ராஜா. இயக்குனராக மட்டுமல்லாது நடிகராகவும் ஆயுத எழுத்து, இரட்டை சுழி, படைவீரன், குரங்கு பொம்மை, பாண்டி நாடு படங்களில் குறிப்பிடத்தக்க வேடங்களில் நடித்துள்ளார். இயக்குனர் பாக்யராஜ், மணிவண்ணன், மனோபாலா, சீமான், பொன்வண்ணன், மனோஜ்குமார் ஆகியோர் பாரதி ராஜாவின் பட்டறையில் உருவாகிய இயக்குனர்கள். புதிய வார்ப்புகள் படத்தில் பாக்யராஜை நாயகனாக அறிமுகப்படுத்திய பாரதி ராஜா மேடை நாடக கலைஞரான கவுண்டமணிக்கு 16 வயதிலே படத்தில் குறிப்பிடத்தக்க வாய்ப்பளித்தவர். பாரதி ராஜாவின் ஒரே மகனான மனோஜ் மாரடைப்பால் உயிரிழந்த பின்னர் மிகவும் மனம் உடைந்து காணப்பட்ட பாரதி ராஜா உடல் நலக்குறைவால் கடந்த புதன்கிழமை அதிகாலை அவரது இல்லத்தில் காலமானார். அவருக்கு இறக்கும் போது வயது 84. அன்னாரது உடலுக்கு திரையுலக பிரமுகர்களும் அரசியல் பிரமுகர்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நன்றி.
மல்லிகை முட்டு கூத்துரு சிவக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியான மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப
நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. சங்கத்தினுடைய சிறப்பு விசேட பொதுக்கூட்டம் ஒன்று இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய சங்கத்தின் விசேட சிறப்பு பொதுக்கூட்டம் ஒன்று இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி இலக்கம் 13 மேவீதியில் அமைந்திருக்கின்ற போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே இடம்பெற்ற தமிழ் மொழி போர் தியாகிகள் வீரமடக்க நினைவு நாள் தொடர்பான பின்னூட்டல் ஒன்றை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். தமிழ் மொழி போர் தியாகிகள் வீரமடக்க நினைவு நாள் 2026 ஜூன் மாதம் 6ஆம் தேதி மிகவும் சிறப்பாகவும் உணர்வுபூர்வமாகவும் நடைபெற்றது. தமிழ் மொழிக்காக தங்களது இன்னுயிரை அர்ப்பணித்த தியாகிகளை நினைவு கூறும் இந்நிகழ்வில் ஏராளமான தமிழ் ஆர்வலர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக இளம் திறமையாளர்களான குழந்தைகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை வழங்கினர். தமிழின் பெருமை, மொழிப்பற்று, பண்பாடு, மரபு மற்றும் தியாகிகளின் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை வெளிப்படுத்தும் பாடல்கள், கவிதைகள், நடனங்கள் அனைவரையும் கவர்ந்தன. குழந்தைகளின் திறமைகளையும் அவர்களின் ஆற்றல்களையும் கலந்து கொண்ட பார்வையாளர்கள் அனைவரும் பாராட்டினர். தமிழ் மொழிப்போர் தியாகிகள் என்பது தமிழ் மொழியின் உரிமை, வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பிற்காக போராடி தங்கள் உயிரை ஈந்தவர்களை குறித்து நிற்கின்றது. குறிப்பாக 1938 மற்றும் 1965 தமிழ்நாட்டில் இடம்பெற்ற மொழி போராட்டங்களில் பலர் தியாகம் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்தனர். அவர்களின் தியாகம் தமிழ் மொழியின் கண்ணியத்தையும் உரிமையையும் பாதுகாக்க முக்கிய பங்காற்றியது எனலாம். இந்நினைவு நாள் தமிழ் மொழிக்காக உயிர் சுரந்த தியாகிகளை நினைவு கூர்வதோடு மட்டுமல்லாமல் இன்றைய இளம் தலைமுறையினரிடையே தமிழ் மொழியின் மீதான அன்பு, மரியாதை மற்றும் பொறுப்புணர்வை வளர்க்கும் ஒரு முக்கிய நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்தது. நிகழ்ச்சியை கடந்த 11 வருடங்களையும் தாண்டி நடத்தி வரும் தமிழ் ஆர்வலர் நண்பர் பிரேம் கந்தசாமி அவர்களுக்கும் மற்றும் விழா குழுவினருக்கும் எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தொடர்வது சர்வதேச செய்தி குறிப்புகள்.
நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழ் ஓசை வானொலி ஊடாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. மண்டியிடா பாரசீகம். உலக வரலாற்றில் பல பேரரசுகள் எழுந்தும் வீழ்ந்தும் உள்ளன. ஆனால் சில நாகரிகங்கள் மட்டுமே காலத்தின் சூழ்நிலை தாண்டி தமது அடையாளத்தையும் தன்னம்பிக்கையும் பாதுகாத்துள்ளன. அவற்றில் முக்கியமானது பாரசீக நாகரிகமாகும். இன்றைய ஈரான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான பாரசீக நாகரிகத்தின் வாரிசாக திகழ்கிறது. பல படையெடுப்புகள், ஆக்கிரமிப்புகள், பொருளாதார தடைகள் மற்றும் அரசியல் அழுத்தங்களை எதிர்கொண்ட போதிலும் பாரசீகம் தனது தேசிய கண்ணியத்தையும் சுதந்திரமான உள்நாட்டுக்குள்ளையும் கைவிடாத உத்தேசமாக இன்றும் அறியப்படுகிறது. பாரசீக வளைகுடா மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியம் பல தசாப்தங்களாக உலக அரசியல் முக்கிய மையமாக இருந்து வருகிறது. எண்ணெய் வளங்கள், மத அடையாளங்கள், புவிசார் அரசியல் நலன்கள் மற்றும் பெரும் பெல்லர்ஸ்களின் தடைகள் ஆகியவை இப்பிராந்தியை தொடர்ந்து பதற்ற நிலையில் வைத்துள்ளன. இன்று நிகழ்கால பாரசீக போர் என்று குறிப்பிடப்படுவது ஒரு குறிப்பிடப்பட்ட நாடுகளுக்கிடையான மரபு வழி போரை மட்டுமல்லாது ஈரான் மற்றும் அதன் எதிர் அணிகளுக்கிடையிலான பரந்த அரசியல், ராணுவ மற்றும் மூலாபய மோதலின் தொகுப்பாகும். ஈரான் தனது பிராந்திய செல்வாக்கை விரிவடுத்தும் நோக்கில் லெபனானில் ஹிஸ்புல்லா, யேமனில் ஹவுதி இயக்கம், ஈராக் மற்றும் சிரியாவில் பல்வேறு ஆயுத குழுக்கு ஆதரவு வழங்கி வருகிறது. மறுபுறம் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் சில வளைகுடா அரபு நாடுகள் ஈரானின் வளர்ந்து வரும் செல்வாக்கை கட்டுப்படுத்த முயற்சி வருகின்றன. இதனால் நேரடி மோதல்களும் மறைமுக போர்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. 2024 மற்றும் 2025 ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கான பதற்றம் புதிய உச்சத்தை எட்டியது. ஏவுகணை தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் ராணுவ தளங்கள் குறிவைக்கும் நடவடிக்கைகள் அதிகரித்தன. இதனால் மத்திய கிழக்கு ஒரு விரிவான பிராந்திய போர் வடிக்கும் அபாயம் குறித்து உலக நாடுகள் கவலை தெரிவித்தன. குறிப்பாக பாரசீக வளைகுடா வழியாக உலகின் பெரும்பாலான எண்ணெய் ஏற்றுமதிகள் நடைபெறுவதால் அப்போதில் ஏற்படும் எந்த ஒரு ராணுவ மோதலும் உலக பொருளாதாரத்தை நேரடியாக பாதிக்கக்கூடியதாக உள்ளது. இந்த போரின் மற்றொரு முக்கிய அம்சம் தொழில்நுட்ப போராகும். ட்ரோன்கள், துல்லிய ஏவுகணைகள், இணைய தாக்குதல்கள் மற்றும் செயற்கைக்கோள் கண்காணிப்பு போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் மோதலின் தன்மையை மாற்றியுள்ளன. பாரம்பரிய தரப்படை நடவடிக்கைகளை விட தொலைதூர தாக்குதல்கள் மற்றும் தகவல் யுத்தங்கள் அதிகம் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. இதனிடையே பொதுமக்களை இந்த மோதல் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளான போர், அச்சம், பொருளாதார நெருக்கடி, அகதிகள் பிரச்சினை மற்றும் மனிதாபிமான நெருக்கடிகள் பல நாடுகளில் தீவிரமடைந்துள்ளன. குறிப்பாக காசா, லெபனான், சிரியா மற்றும் ஏமன் போன்ற பகுதிகளில் மக்கள் தொடர்ந்து அசாதாரண சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். நிகழ்கால பாரசீக போர் என்பது வெறும் ஈரான் மற்றும் அதன் எதிர்களுக்கிடையான ராணுவ மோதல் மட்டுமல்ல, அது மத்திய கிழக்கின் எதிர்கால அரசியல் அமைப்பையும் உலக எரிசக்தி பாதுகாப்பையும் சர்வதேச உறவுகளையும் தீர்மானிக்கும் முக்கிய அதிகார போட்டியாகும். இந்த மோதல் அமைதியான அரசியல் தீர்வு நோக்கி நகராவிட்டால் அதன் தாக்கம் மத்திய இலக்கை தாண்டி உலக அளவில் உணரப்படும் என்பதே ஐயமில்லை. மீண்டும் உங்களுடன் வானலைகள் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழ் ஓசை வானொலி ஊடாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. ஈழத்தமிழுக்காக என்றும் குரல் தந்த இயக்குநர் இமயம் பாரதி ராஜா. ஈழத்தமிழின் பாதுகாப்பு, கண்ணியம் மற்றும் அரசியல் உரிமைகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்பது அவரது கருத்துக்களின் மையமாக என்றும் இருந்தது. எங்கிருந்தாலும் தமிழர் தமிழரே என்ற உணர்வு அவர் பல சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்தியுள்ளார். நீண்ட காலமாக தமிழ் திரைப்பட உலகில் தனித்துவமான இடத்தை பெற்றவர் பாரதி ராஜா. கிராமிய வாழ்வில் இயல்பாக திரைப்படங்கள் சித்தரிப்பதற்காக இயக்குநர் இமயம் என்ற போற்றப்படும் அவர் திரைப்படத்துறையில் மட்டுமில்லாமல் தமிழர் உரிமைகள் தொடர்பான பல்வேறு சமூக மற்றும் அரசியல் விவரங்களும் தனது குரலை பதிவு செய்தவர். ஈழத்தமிழ் பிரச்சினை தமிழ் உலகின் மிகுந்த உணர்வான விடயங்களில் ஒன்றாகும். குறிப்பாக இலங்கையில் பல தசாப்தங்களாக நீடித்த இனப்பிரச்சினை, போர் மற்றும் மனிதவள நெருக்கடிகள் தமிழக மக்களின் கவனத்தை ஈர்த்தன. இந்த சூழலில் பாரதி ராஜா ஈழத்தமிழின் துயரங்களையும் அவர்களின் அரசியல் உரிமைகளையும் ஆதரித்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழ் திரைப்பட உலகின் முக்கிய இயக்குநர் ஒருவான பாரதி ராஜா தனது படைப்பெழுப்பு மூலமாக மட்டுமல்லாது சமூக மற்றும் அரசியல் கருத்துக்களும் அறியப்படுவார். குறிப்பாக ஈழத்தமிழ் பிரச்சினை தொடர்பாக அவர் நிலைப்பாட்டை பல்வேறு முறைகளிலும் வெளிப்படுத்தியுள்ளார். தமிழர்களின் உரிமைகள், அவர்களின் பாதுகாப்பு மற்றும் இன அடையாளம் குறித்த அக்கறை அவரது பேச்சுக்களும் அறிக்கையிலும் தொடர்ந்து பிரதிபலித்துள்ளது. இலங்கையில் பல தசாப்தங்கள் எடுத்த இனமோதல் காலத்தில் தமிழர் எதிரான துயரங்கள் உலக சமூகத்தின் கவனத்துக்கு கொண்டுவரப்படும் என்று பரதாக வலியுறுத்தி வந்தார். குறிப்பாக 2009 போரின் இறுதிக்கட்டத்தில் பொதுமக்கள் உயிரிழந்த சம்பவங்கள் அவரை ஆழமாக பார்த்ததாக பல சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்டுள்ளார். போரால் பாதிக்கப்பட்ட மக்களின் வேதனை மனிதன கோணத்தில் அணுக வேண்டும் என்றும் அவரது கருத்தாக இருந்தது. அத்துடன் 2009 இலங்கை உள்நாட்டு போர் இறுதிக்கட்டத்தை எட்டிய போது தமிழத்தில் எழுந்த ஈழத்தமிழ் ஆதரவு போராட்டங்கள் பரதாக முக்கிய பங்காற்றினார். தமிழ் திரைப்பட கலைஞர்கள் ஒருங்கிணைத்து பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் உண்ணாவிரத நிகழ்வு பங்கேற்று போரால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்காக நீதியான நிலைமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் உலகத்தின் சார்பாக அவர் வேண்டிக் கொண்டார். பாரதி ராஜாவின் நிலைப்பாடு வெறும் அரசியல் ஆதரவாக மட்டுமல்லாமல் இன அடையாளம், மொழி, பண்பாடு மற்றும் மனித உரிமைகள் ஆகியவற்றின் அடிப்படையிலான ஆதரவாகவும் பார்க்கப்படுகிறது. எங்கிருந்தாலும் தமிழர் தமிழரே என்ற உணர்வை அவர் பல சந்தர்ப்பங்கள் வெளிப்படுத்தியுள்ளார். ஈழத்தமிழின் பாதுகாப்பு, கண்ணியம் மற்றும் அரசியல் உரிமை பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும் என்பதில் அவரது கருத்துக்கள் அப்போது முக்கியமாக இருந்து வந்துள்ளது. இயக்குநர் இமயம் பாரதிராஜன் ஈழத்தமிழ் ஆதரவு என்பது ஒரு திரைப்படக்களின் அரசியல் கருத்தாக மட்டுமல்ல உலகத்தமிழ் உணர்வுடன் இணைந்த மனிதாபன குரலாகவும் பார்க்கப்படுது. திரைப்படத்துறையில் அவர் உருவாக்கிய படம் தடம் போலவே தமிழர் உரிமைகள் தொடர்பான அவரது கருத்துக்களும் தமிழ் சமூகத்தில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றுள்ளன. மீண்டும் உங்களுடன் வானொலியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விட வருகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக படித்ததிலே பிடித்த ஒன்று.
வணக்கம். மகாபாரதம் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற அர்ச்சுனனிடம் கற்றுக்கொள்ள வேண்டியவை. மகாபாரதத்தில் அர்ச்சுனன் தலை சிறந்த வீரன் என்று நாம் அறிந்திருப்போம். ஆனால் அவனுடைய வீரமானது உடல் வலிமையில் மட்டுமில்லாமல் மன வலிமையாலும் தான் சிறந்து விளங்குகின்றது. இன்றைய காலகட்டங்களில் பலரும் அவர்களுடைய மனநிலையில் தெளிவு இல்லாமையால் தடுமாற்றம் அடைகிறார்கள். அதனால் அவர்கள் நிலை தடுமாறி செல்கிறார்கள். அப்படியாக மகாபாரதத்தில் அர்ச்சுனன் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் கடினமான காலங்களை கடந்து செல்லவும் நமக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான அறிவுரைகளை பற்றி பார்ப்போம். அர்ச்சுனன் நமக்கு பறவையின் கண் என்கின்ற ஒரு வித்தியை கற்றுக் கொடுக்கின்றான். இது அவருடைய குரு துரோணாச்சாரியிடம் கற்றுக் கொடுத்தது. அதாவது பறவைகளை குறிவைக்கும் பொழுது பலர் அந்த பறவையை சுற்றி இருக்கக்கூடிய மரம், செடி, வானம் போன்றவற்றின் மீது அவருடைய பார்வை செல்லும். ஆனால் நம்முடைய எண்ணமானது அந்த பறவையின் மீது மட்டும் இருக்கின்ற பொழுது நாம் அதை எளிதாக அடைந்து விடலாம் என்கின்றார். ஆக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த விஷயத்தை செய்வதில் மட்டும் கவனம் செலுத்தி அதனால் வரக்கூடிய பலன்களை எதிர்பாராமல் இருப்பது நமக்கு வெற்றி கொடுக்கும் என்று உணர்த்துகின்றது. இரண்டாவதாக, மனிதன் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை முறையாக பின்பற்ற வேண்டும். ஒழுக்கமுடைய மனிதன் வாழ்வில் பெரிய பிரச்சனைகள் வருவதில்லை. அதனால் இந்த காலகட்டத்தில் ஒழுக்கத்தை பலரும் தவறான வழியில் புரிந்து கொள்கின்றார்கள். ஒழுக்கம் என்பது நம்மை கட்டுப்படுத்த கூடியது என்று எண்ணுகிறார்கள். ஆனால் உண்மையில் ஒழுக்கத்தை நாம் பின்பற்றும் பொழுது நாம் முழு சுதந்திரத்தை அடைகின்றோம். நாம் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. மனமானது சரியான பாதையில் செல்கின்றோம் என்ற அமைதியை பெற்று நல்ல உறக்கத்தையும் மன வலிமையும் பெற்று தடுமாற்றம் இல்லாமல் வாழ்கிறது. மூன்றாவதாக, வாழ்க்கையில் சமயங்களில் நாம் மனமானது மிகுந்த குழப்பம் அடைகின்றது. அதே போல் தான் அர்ச்சுனனும் குருசேத்திர போரில் மிகுந்த கவலையும் அச்சமும் கொண்டான். அவ்வாறு பயம் பெறுவது இயல்பு என்றாலும் அதை நாம் எவ்வாறு அணுகுகின்றோம் என்பதில்தான் நம்முடைய வெற்றி இருக்கின்றது. இவ்வாறான நேரங்களில் மனம் குழப்பம் அடையும் பொழுது நிதானமாக அமர்ந்து யோசித்து ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுப்பது அவசியமாகும் என்பதனை அர்ச்சனன் உணர்த்துகின்றார். நாம் அமைதியாக ஒரு விஷயத்தை அணுகும் பொழுது நிச்சயம் நமக்கு ஒரு தெளிவான பதில் கிடைக்கும் என்று அர்ச்சனன் தெளிவுபடுத்துகின்றார். நான்காவதாக, மகாபாரத போரில் அர்ச்சனனுடைய வெற்றியானது உடல் வலிமையை காட்டிலும் மன அடக்கத்தினால் வந்தது ஆகும். அதாவது ஒரு மனிதனுக்கு கோபம், பெருமை, பொறுமையின் ஆகியவை மன வலு இழக்க செய்யும். சரியான பயிற்சி எடுத்தவர்கள் முதல் அவர்களுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்தி வருகின்ற பிரச்சனையால் உணர்ச்சி வசப்படாமல் அதை சமாளிக்க முயல்கின்றார்கள். இது இன்றைய காலகட்டங்களில் பெரும்பாலான இளைஞர்களுக்கு உதவியாக இருக்கும். சாதாரண விஷயத்துக்கு கூட பலரும் மனச்சோர்வடைந்து விடுகின்றார்கள். அவர்களை இன்னும் ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுடைய மனதை தயார் செய்து கொள்வது அவசியம் என்று அர்ச்சனன் சொல்லக்கூடிய இந்த அறிவுரையானது மிக பொருத்தமாக இருக்கும். ஐந்தாவதாக, நம் வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்க வேண்டும். அர்ச்சனன், குருசேத்திர போரில் நான் என்னும் அகங்காரத்தால் போர் புரியவில்லை, ஆனால் தர்மத்தை நிலைநாட்ட அவன் போர் புரிந்தான். அதனால் நாம் செய்கின்ற செயலில் ஒரு காரணம் அமைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய செயல் சிறப்பாக தெளிவாக அமையும். இல்லை என்றால் நாம் பாதி வழியில் ஊக்கமிழந்து காணப்படுவோம். சரியான முடிவு மட்டுமே நம்மை இந்த இடத்தில் தளர்வடைய செய்யாமல் நம்மை முன்னோக்கி நகர்த்தி செல்லும். நன்றி. மகிழ்வான காலை வணக்கங்களுடன் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் வைஷ்ணவி புவிதரன். வணக்கம் நேர்களே.
நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. அதிசயம் காண்பார் நாளை உலகின் பாதையை இன்றே யார் காணுவார். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. பாதையை இங்கே யார் காணுவார். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடும் போலே ஆடிடுவோமே.